திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியாய். அன்பின் திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, புனித வாரத்தில் மீண்டுமாக ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித வாரத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் திருப்பாடுகளில் நம்மை இணைப்பதற்காக, ஆண்டவரின் திருப்பாடுகள் வழியாக நமது வாழ்வை சுத்திகரிப்பு செய்வதற்காக, ஆண்டவரின் இரத்தத்தில் நமது வாழ்வை தோய்த்து ஆண்டவர் தருகின்ற உயிர்ப்பை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். நன்றியோடு இந்த கல்வாரி வழியை சுற்றி நாம் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரின் அருள் வரங்கள் நம்மீதும் நமது குடும்பங்கள் மீதும் நிறைவாக தங்கும்படியாக ஜெபிப்போம். இந்த வழிபாட்டிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போகிற போது நமது மனம் எப்படி அலைவாய்கிறது, எப்படி நமது மனம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது என்ற சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே நமது எதிர்பார்ப்புகளை ஆண்டவரின் பதம் சேர்ப்போம். எதிர்பார்ப்புகள் பொய்க்கிற போது நமது மனநிலை என்னவாக இருக்கிறது என்று தியானித்தவர்களாக, ஆண்டவரை பற்றிய எண்ணமே நமது எண்ணங்களை ஆக்கிரமித்து கொள்ள இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக, இறைவா எங்களுக்காக உன் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் இயல் 49 உயிருள்ள வார்த்தை 1-6 முடிய. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தெளிவாள் மக்களினங்களே கவனியுங்கள். கர்ப்பப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வால் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கர்ப்பப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும்.
என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய், உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டே தாய் உற ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவுன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தேடுமான் போல தேடி வந்தே நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே, நீர் தேடுமான் போல தேடி வந்தே நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே, என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம், என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவுன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ எங்கள் அரசரே, போற்ற பெருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
இயல் 26. இறைவாக்குகள் 14 தொடங்கி 25 வரை. அக்காலத்தில் பன்னிரோருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்த முற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான், மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமான இறைமக்களே, புனித வாரத்தினுடைய 4ஆம் நாளில் நம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் இறுதி இராவுணவை நாளைய தினத்திலே கொண்டாட இருக்கிறோம். அதனை தொடர்ந்து அவர் எப்படி தலைமை குருக்களிடம் கையளிக்கப்பட போகிறார், மூப்பர்கள் கையில் எப்படி ஒப்புவிக்கப்படப்போகிறார், அவர் படவிருக்கிற அந்த பாடுகள் எப்படிப்பட்டது, அவர் இந்த பாடுகள் வழியாக, அவர் தனது வேதனையின் வழியாக, அவர் தனது இரத்தத்தை சிந்துவதன் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார், கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த வாரங்களிலே இன்னும் உணர்வு பூர்வமாக தியானிக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் பாடுகளோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்துவதற்கு இந்த நாளில் நாம் இந்த வாரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இத்தோடு இது நிறைவு பெற்று விடுவது அல்ல, மாறாக அது உயிர்ப்பில் தனது முத்திரையை பதிக்க வேண்டும். புனித வெள்ளியோடு நமது மறைபொருட்கள் நிறைவு பெறவில்லை, மாறாக அது பாஸ்காவிற்கு நம்மை கடத்துகிறது, உயிர்ப்பு நிகழ்வுக்கு நம்மை கடத்துகிறது, உயிர்ப்பின் மாட்சிக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது, உயிர்ப்பின் அனுபவத்தை நமக்கு தருகிறது. எனவே ஒரு உயிர்ப்பு அனுபவத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படுகிற இந்த எதிர்பார்ப்புகள், ஒரு மனிதனின் எண்ணத்தில் தோன்றுகிற எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்புகள் பலவிதமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் மனிதனுக்கு நேர்வது உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகிறதா, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நியாயமானதா, அந்த எதிர்பார்ப்புகளை அவன் நிறைவேற்ற துடியாய் துடிக்கிற போது ஒருவேளை அது பொய்த்து போகிறது, அந்த எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிறது, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலை என்றால் அவன் எப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்கிறான், எப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கான பல்வேறு ஒரு அடையாளங்களை இன்றைய நற்செய்தி தாங்கி நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை மேற்கொள்வதற்காக, வழிநடத்துவதற்காக தனது இயலாமையின் சூழலிலும் கூட முதுமையில் அவர் ஒரு நிறுவனத்திற்கு செக்யூரிட்டியாக பணிக்கு செல்கிறார். அந்த வேலை செய்து இரவு முழுவதும் அவர் கண் விழித்து அவர் இந்த மாத ஊதியத்தை அவர் ஈட்டியாக வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு அவர் தனது வாழ்வை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக பெரு வெள்ள மழை சேதங்களால் அவருடைய வீடு மூழ்கடிக்கப்படுகிறது. மார்வளவு தண்ணி அந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு அவர் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தேடுகிறார். மேட்டு பகுதியில் வீடு தேடுகிறார். ஒரு 2 மாதங்கள் கழித்து அவருடைய அந்த ஆசைக்கு ஏற்ப எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறது. ஒரு நல்ல வீடு அமைந்த எண்ணத்தில் அந்த வீட்டில் குடிபோகிறார்கள். வீட்டு ஓனர்களும் அவர்களை நன்றாகவே கவனித்துக் கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டு உரிமையாளர்கள் இவர்களை பொறுத்த மட்டிலே நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்ததாக பின்னாளில் தெரிய வருகிறது. இந்த நபர்கள் சரியாக தங்களது வாடகையை கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரு 2 மாதங்கள் கழித்து இந்த மனிதரால் 1 மாத வாடகையை கொடுக்க முடியல. எனவே அந்த வீட்டு ஓனர் செய்தது என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக தரக்கூடிய தண்ணீரின் அளவை குறைக்கிறார். அதற்கு அடுத்த மாதம் மீட்டர் பெட்டியில் 1 மீட்டர் ஓடியிருந்தார் அல்லது 1 யூனிட் ஓடியிருந்தார், 5 ரூபாய் நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று அவர் வற்புறுத்த ஆரம்பிக்கிறார். அரசே 100 யூனிட்டுக்கு இலவசம் என்று சொன்னாலும் இவர்கள் அதை காது கொடுத்து கேட்பதாக இல்லை. எவ்வளவு யூனிட் ஓடியிருக்கிறதோ அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கிறார்கள். என்ன நடந்ததோ தெரியவில்லை. இவர்களை அங்கிருந்து காலி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்களோ என்னவோ தெரியல. இந்த வீட்டு உரிமையாளர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பதுதான் அதனுடைய அடிப்படையான காரணம். இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காரணத்தினாலே பல்வேறு உபத்திரவங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த வீடு இல்லை, நாங்கள் எதிர்பார்த்தது போல சரியாக வாடகையை கொடுக்கல, நாங்கள் எதிர்பார்த்தது போல இவர்கள் இருக்கவில்லை, எனவே நாங்கள் அவர்களை துரத்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்லுவோம் என்று மனித தன்மையை ஓரம் கட்டிவிட்டு, மனித அந்த உணர்வுகளை ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் செய்த காரியம் உண்மையிலேயே அடுக்குமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்றைய வழிபாடும் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் சீடர்களில் ஒருவன் யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுப்பதற்கு துணிந்த இந்த மகனை பார்க்கிறோம். 12 பேருக்கும் அவர் ஒரே மாதிரியாகத்தான் தனது போதனையை கொடுத்தார். 12 பேரையும் ஒரே தளத்தில்தான் இயேசு நேசித்தார். ஏன் இந்த சீடனுக்கு மட்டும் இப்படி ஒரு எண்ணம்? ஏன் இந்த சீடனுக்கு மட்டும் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது? அதற்காக அவன் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான் என்று நற்செய்தி சொல்லுகிறதே. ஏன், என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலியத்தினுடைய தொடக்க பகுதிகளில், நற்செய்தியினுடைய தொடக்க பகுதிகளில் நாம் பார்த்தால் மக்கள் இயேசுவை ஒரு அரசராக, அரசியல் விடுதலை தரக்கூடிய அரசராக அவர்கள் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட அரசியல் விடுதலை அவர்கள் ஏங்கி காத்து கிடந்த ஒரு தவம். ரோமியர்களின் ஆட்சியில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். சீசர், அதற்கு பிறகு பிலாத்து, ஏரோது என்று குறுநில அரசர்களுடைய கைகளிலே சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருந்த இந்த யூத சமூகம் எதிர்பார்த்தது அரசியல் விடுதலை. அதற்காகத்தான் ஒரு சீடர்களில் ஒரு சிலர் தீவிரவாதியாக இருந்தவர்கள் கூட இயேசுவோடு சேருகிறார்கள். இயேசு பல்வேறு புதுமைகளை செய்கிறார், பல்வேறு மக்களோடு அவர் ஒன்றர நடந்து செல்கிறார், மக்களின் துன்பங்களை அவர் அறிகிறார். எனவே இந்த மகான் நமக்கு அரசராக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யோவான் செய்தி 6:15 இறைவார்த்தையில் பார்க்கிறோம், இயேசு அந்த அப்பங்களை பழுகியதற்கு பிறகு மக்கள் அவரை இழுத்து கொண்டு போய் அல்லது அவரை அழைத்து கொண்டு போய் அரசராக்க முயன்றார்கள் என்ற வேத புத்தகம் சொல்லுகிறது. எனவே மக்கள் மத்தியில் இருந்த எண்ணம் இதுதான், இயேசுவை எப்படியாவது அரசராக்க வேண்டும், அதன் வழியாக நாம் சுகபோகமாக வாழலாம். இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு இயேசுவை பற்றி மக்கள் மத்தியில். மக்கள் மட்டும் அந்த எதிர்பார்ப்பை கொண்டிருக்கவில்லை, மாறாக சீடர்கள் மத்தியிலும் இருந்தது. செபதேயுவின் மக்கள் யாக்கோபு யோவான் என்ன எண்ணத்தோடு வந்து கேட்கிறார்கள், நீர் உமது அரசாட்சியில் வருகிற போது எங்கள் ஒருவன் வலப்புறம் இன்னொருவன் இடப்புறம் என்று அவர்கள் இந்த அரசியல் மையப்படுத்தப்பட்ட அரசாட்சியை தான் அவருடைய எண்ணத்தில் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த எண்ணம் சரியான எண்ணமா தவறான எண்ணமா அதையெல்லாம் கடந்து இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற போது இந்த மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள். இயேசு உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று அறிவுரை கொடுத்த இந்த செபதேயுவின் மக்கள் எப்படி மாறி போனார்கள் பார்க்கிறோம். யாக்கோபு முதல் வேதசாட்சியாக, இந்த 12 திருத்தூதர்களிலேயே முதல் வேதசாட்சியாக இயேசுவுக்கு தன்னையும் முழுமையாக கையளித்தவர். யோவான் தனது நற்செய்தியின் வழியாக 96 நிறைவான வாழ்வு வாழ்ந்து ஒரு சில திருச்சபைக்கு ஆயராக இருந்து அந்த திரு அவையை வழிநடத்தி எபேசு நகர் திரு அவையை வழிநடத்தி மிகவும் பேறு பெற்ற ஒரு புனிதராக இவர்கள் மாறிப்போனார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது இப்படியும் மனிதர்கள் நல்வாழ்வை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது பொய்க்கிற போது மனிதர்கள் தங்களுடைய இந்த உண்மையான அந்த 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 நிலையை வெளிப்படுத்துகிறார், தங்களுடைய அந்த ட்ரூ கலரை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்வார்கள். இதுதான் அவருடைய தேகம். எனவே இந்த யூதாசு எதிர்பார்த்தது ஒன்று நடக்கவில்லை. இவரிடமிருந்து அரசியல் அந்த பிரவேசம் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டவர் தான் இந்த எல்லைக்கு செல்லுகிறார், காட்டி கொடுக்கக்கூடிய எல்லைக்கும் செல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பல்வேறு முன் உதாரணங்கள் இருக்கிறது. நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். கடவுள் எனக்கு இது கொடுக்கணும், கடவுள் எனக்கு இதை செய்தால் நலமாக இருக்கும், என்னுடைய படிப்பை பொறுத்தளவு கடவுள் இப்படிப்பட்ட புதுமைகளை செய்தால் நலமாக இருக்கும், என்னுடைய வாழ்வு உயர்வதற்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த இளம் தலைமுறையினர் நிறைய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தியாகிறதா ஆகலையா என்பது நாம் தனிப்பட்ட நபர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒன்று. அவ்வாறு நாம் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகிற போது எப்படி மாறி போகிறோம் என்பதைத்தான் நாம் யூதாசு கண்கொண்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம், செபதேயுவின் மக்கள் கண்கொண்டு அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, நாம் பொய்த்து போகிற இந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிராமல் இயேசுவினுடைய இந்த இறையாட்சி கனவை சுமக்கக்கூடிய அத்தகு எதிர்பார்ப்புகள் நமது உள்ளத்தில் இருக்கிற போது நிச்சயமாக எந்த எதிர்பார்ப்பும் பொய்க்காது. இயேசுவின் மனநிலையை நாமும் நம்முடைய மனநிலையாக மாற்றிக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க முயல்கிற போது உண்மையாகவே இத்தகு மேன்மையான காரியங்களை நம்மால் செய்ய முடியும். யாக்கோபும் யோவானும் செய்த அதே மேன்மையான காரியங்கள் நமக்கும் வாய்க்கும், நம்மாலும் செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு உணர்த்துகிறது. எனவே யூதாஸ் இஸ்காரியத்து கொண்டிருந்த மனநிலையை தவிர்ப்போம். பொய்த்து போகிற போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாக போது நாம் கடவுளை தூசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மக்கள் செல்கிறார்கள், இனிமேல் நான் ஆலயத்திற்கே வரமாட்டேன், இனிமேல் வழிபாடுகளில் பங்கெடுக்க மாட்டேன். அது யூதாசின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய மக்கள். மாறாக அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவினுடைய பாடுகளில் பங்கேற்க போவதில்லை, இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. யூதாசின் மனநிலையிலிருந்து வெளிவருவோம். யூதாசு கொண்டிருந்த இந்த மனநிலை நமக்கு தேவையற்ற உதவக்கூடிய மனநிலை அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். இந்த ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நமக்காக இரத்தத்தை சிந்திய ஆண்டவர், எந்த நேரத்தில் எதை நமக்கு தர வேண்டும் என்று அவர் நமக்காக துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். எனவே அவருடைய கரங்களில் விட்டு விடுவோம். எதையும் நாம் வலிந்தவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் கருதக்கூடாது. அத்தகு மனம் படைத்த மக்களாக வாழ இந்த திருப்பலியில் ஆவியானவரின் வரங்களை, அபிஷேகத்தை வேண்டுவோம். இறையருள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென்.
என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன்.